நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்ச்ம குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை நாங்கள் சிந்திக்கும் ஒரு நாளாக அமைகின்றது. இந்த சிந்தனையில் கடந்த 3-4 வாரங்களாக எங்களுடைய அடிப்படை கருத்துக்களை நாங்கள் ஓரளவு படித்து முடித்த பின் சாதகர்கள் சிலர் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்று ஒரு கேள்வி வந்தது. அது அந்த சாதகர்களிடமிருந்து வரவில்லை, முதல் கேட்டவர்களிடமிருந்து. வளமை போல எங்களுடைய பல்கலைக்கழக மாணவி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அவருடன் சென்ற இரவு தொலைபேசியிலும் சிறியளவு நேரம் பேசினேன். ஏனென்றால் அந்த கேள்வி, அவங்களுக்கு வந்த கேள்வி, அது உடனடியாகவே அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கேள்வியாக அமைவதாக நினைத்தேன். இருப்பினும் நாங்கள் செய்த என்ன சம்பாஷணை போனில் செய்தோமோ அந்த கேள்வியையும் சொல்லி அதை பற்றியும் மற்றவர்களுக்காக அதை மீண்டும் இங்கு கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் நான் அந்த அன்பரிடம் கதைப்பதற்காக போன் பண்ணியது அந்த கேள்வியின் விளக்கம் கேட்பதற்காக. ஆனால் சிறிதளவு நேரம் பேசிவிட்டோம் அதை பற்றி. இருப்பினும் மற்ற எல்லோருக்காகவும் அந்த கேள்வியை இங்கு முன்வைக்கின்றேன். இது முக்கியமாக இளம் சமுதாயத்தினரிடமிருந்து வரக்கூடிய கேள்விகள், கட்டாயம் வரும். அதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. அதாவது அந்த பிள்ளையின் கேள்வி என்னவென்றால், ஒரு நல்ல விடயத்தையும் சொல்லி அதற்கு மேலாக மனதில் எழும் கேள்விகளையும் அனுப்பியிருந்தார். நல்ல விடயம் என்னவென்றால், சைவ சித்தாந்த இந்த அடிப்படை கருத்துக்களை படித்ததன் பின் தான் ஓரளவு டீனேஜ் வந்த பிறகு தன்னுடைய பெற்றோர்களுடன் சில விடயங்களில் எதிர்த்து கதைப்பேன், ஆகலும் கோபம் வந்தால் உங்களாலே தானே நான் இங்கு பிறந்தேன், அப்படி பிறந்ததால் தானே இந்த கஷ்டம் எனக்கு, நீங்கள்தான் அதற்கு காரணம், ஆகவே நீங்கள்தான் அதற்கு உதவியும் செய்ய வேண்டும், ஏனென்றால் உங்களோட பிள்ளையால்தான் நான் வந்தேன், உங்களுடைய சிற்றின்பத்திற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டேன் என்று ஏசி இருக்கின்றேன் 2 தடவை என்று சொன்னான். ஆகவே அந்த பிள்ளையின் கேள்வி என்னவென்றால், முதலாவது பதிலை தந்தார். அந்த கேள்விக்குரிய பதில் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய ஒளிநாடாவை கேட்பேன். அதிலிருந்து ஒரு விடயம் புரிந்து கொண்டேன். நிச்சயமாக நான் அப்படி நைத்து எங்களுடைய பெற்றோர்களை நிந்தித்தது பிழையான விடயம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்தவுடன் அதில் வந்த சில விடயங்களை நீங்கள் சொல்லியவுடன் தான் எனக்கு புரிந்தது. அந்த உடலுக்கு பாத்திரமானவர்கள் தான் என்னுடைய பெற்றோர்களையே தவிர அவர்களுடைய சிற்றின்பத்தால் இருந்தாலும், ஆனால் நான் அந்த உடலுக்குள் பூந்ததுக்கும் அவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இப்போதுதான் உணர்கின்றேன். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து அப்போதுதான் நான் செய்த தவற்றை அந்த ரெண்டு முறையும் அவர்களுடன் கோவப்பட்டதை எண்ணி நானே என்னை நொந்து கொண்டேன். ஆனால் அவர்களிடம் பேசவில்லை அதை பற்றி. ஏனென்றால் அவர்கள் கூட அந்த அறிவுத்திறனில் இல்லை. அவர்கள் கூட நான் அப்போது ஏசும் போது அவர்கள் திருப்பி இங்கே வா, உனக்கு உடலை தந்ததுதான் நாங்களே தவிர உன்னுடைய ஆன்மா அந்த உடலுக்குள் வந்ததுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அது பரம்பொருள் என்று சொல்லும் தைரியமோ அந்த அறிவுத்திறனோ அவர்களுக்கு இல்லை என்பதை நான் உணர்கின்றேன். ஆகவே எங்களைப் போல இந்த இளவயதில் வாழ்பவர்கள் எதற்கும் கேள்வி கேட்பவர்கள், அது எங்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று. எதற்கும் குதர்க்கமான கேள்விகளை கூட நாங்கள் பெற்றோர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ கேட்பது எங்களுடைய ஜெனரேஷனின் ஒரு பழக்கம். ஏனென்றால் இப்பத்தே விஞ்ஞானம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. எதற்கும் விளக்கம் தேவை எங்களுக்கு. விளக்கம் இருந்தால் அதை பிடிப்போம், விளக்கம் இல்லைவென்றால் அதை பிடிக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் பெற்றோர்களுக்கு அதற்குரிய விளக்கம் தர முடியாதபடியால் அந்த நேரமோ இந்த நேரமும் சரி அவர்கள் தலையை குனிந்த வண்ணம் நின்றார்கள் நான் இப்படி கோவப்படும் போது. ஆனால் இப்போதுதான் எனக்கு விளங்குகின்றது, அவர்கள் தலையை குனிந்திருக்க தேவையில்லை. ஏனென்றால் பரம்பொருளின் அருளினால் தான் எல்லாம் நடைபெறுகின்றது, அதில் ஒருவிதமான கேள்வியும் இல்லை. நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய உடலை மாத்திரம்தான் எங்களுடைய பெற்றோர்களால் உருவாக்க முடிந்தது, அதற்கு ஒரு பெயரும் தர முடிந்ததே தவிர அந்த உடலுக்குள் இந்த ஆன்மாவை இந்த உயிரை பூத்தியது இறைவன் தான் என்பதை இப்போதுதான் அறிகின்றேன். ஆகவே இந்த இறைவன் இந்த உடலுக்குள் இந்த உயிரை பூத்தியதுக்கு நான் இப்போது மேலதிகமாகவும் அந்த பிள்ளைக்கு தகவலை கொடுத்தேன். அந்த விதிப்படி அதாவது எங்களுடைய வினைப்பயன்படி எந்தெந்த ஆன்மாக்கள் எந்த குடும்பத்தில் இணைந்து இந்த புறப்பில் இயங்க வேண்டுமோ அது இறைவனின் இயக்கம். ஆகவேதான் நாங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட ஆன்மாக்கள் என்பதை பெற்றோர்களோ பிள்ளைகளோ நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த புறப்பில் இப்படியான ஒரு சேர்க்கை இருந்தால்தான் எங்களுடைய வினைப்பயன்களை நாங்கள் செய்து முடிக்கலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் ஒன்றாக சேர்த்து வைக்கப்படுகின்றது இறைவனால் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த பிள்ளை அதில் ஒரு விழிப்புணர்வு அடைந்திருப்பதை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அது சிந்தித்து பார்க்கவே நான் அந்த விடயத்தை இல்லை, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இவையெல்லாம் ஒரு கேள்வியாக மாறுவதால் அவர்கள் அதற்குரிய பதில்களை கண்டுபிடிக்க துடிக்கின்றார்கள். ஆகவே அந்த பிள்ளைக்கு அந்த விளக்கம் கிடைத்தது சரி. ஆனால் அந்த பிள்ளை கூட, இது என்னுடைய மேலதிக தகவலினி நான் சொல்லப்போவது, அது தனது சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு தகவலாக சொன்ன முறையில் நான் அந்த பிள்ளைக்கு இன்னும் சில அடிப்படை அறிவை அந்த வயது பிள்ளைகளுக்கு இன்று ஆராய்வோம், இந்த சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்ததை வைத்து அந்த பிள்ளைகள் அந்த வயதில் இருக்கும் பிள்ளைகள் இல்லை எல்லோருக்குமே உதவக்கூடிய ஒரு செய்தியை ஆராய்வோம். அதாவது இறைவன் இவற்றை இந்த ஆன்மாவை அந்த உடலுக்கு கொடுத்திருந்தால் கூட அந்த பிள்ளையுடன் நான் கதைக்கும் போது சில விஷயத்தை கதைத்து கொண்டு போகும்போது அந்த பிள்ளை கேட்டது, நீங்கள் இந்த அனாதியோ ஏதோ ஒன்று சொல்கின்றீர்கள் அங்கிள், அந்த அனாதியில் நாங்கள் ஆணவ மலத்துடன் இருந்தோம், அதிலிருந்துதான் எல்லாமே துவங்குகின்றது எங்களுடைய ஆட்டம் என்று என்னுடைய மொழியில் நான் சொல்கின்றேன் என்று அந்த பிள்ளை எனக்கு சொல்கின்றது. பதி பசு பாசம் மூன்றும் அனாதி என்று சொல்லி இருக்கின்றீர்கள், அதாவது இறைவன் உயிர் மலம். ஆனால் அந்த ஆணவத்துடன் உயிர் அனாதியிலேயே சேர்ந்திருந்தது என்றும் சொல்கின்றீர்கள். அப்படி என்றால் நாங்கள் அப்படியே இருந்திருக்கலாம் தானே, எங்களுக்கு இப்படி ஒரு பிறப்பை கொடுத்து இறைவன் ஒரு செயல்முறை திட்டத்தை வகுத்து எங்களை ஒரு உடலுக்குள் தள்ளி, அது என்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், எனக்கு இந்த பிறப்பில் எங்களை கஷ்டத்துக்குள்ளும் உள்ளாக்குகின்றார் தானே இறைவன், அவர் ஏன் இதை செய்ய வேண்டும்? ஆணவத்துடன் நாங்கள் இருந்தால் அப்படியே எங்களை விட்டுவிடலாம் தானே, என்னத்திற்காக இறைவன் இப்படியான ஒரு படிமுறையை உருவாக்கினார்? அதில் எனக்கு சந்தேகம் என்று சொல்ல முடியாது, ஆனால் கேள்வி இருக்கின்றது, அது புரியவில்லை என்றது அந்த பிள்ளை. அது நல்ல கேள்வி. சைவ சித்தாந்த அடிப்படையிலேயே பேராசிரியர்கள் அதற்குரிய பதில் கண்டுதான் சைவ சித்தாந்தம் சொல்லித் தருவார்கள். அந்த முறைப்படி அந்த அடிப்படையை நாங்கள் விளக்கமாக காணவில்லை என்றதால் அந்த கேள்வி வந்தவுடன் சந்தோஷப்பட்டேன். அதை சிறிது விளக்கமாக இந்த வயது பிள்ளைகளுக்காக ஆவது பார்ப்போமாக இருந்தால், அந்த பிள்ளையின் கேள்வி ஒரு விதமான பிழையான கேள்வி அல்ல. ஆனால் அது இந்த பிறப்பில் அந்த தாய் தகப்பனுடன் இருந்து தான் கஷ்டப்பட்ட போது இதுவரைக்கும் அப்பாவும் அம்மாவும் தான் பிழைவிட்டு விட்டார்கள் என்று தான் நிந்தித்துக் கொண்டிருந்ததாகவும், பிறப்பை பற்றி கூட அப்படி கேள்வி கேட்டு விட்டதாகவும் இரண்டு முறை வாழ்க்கையில், இப்போதுதான் புரிந்தது எல்லாம் இறைவன் செயல் என்று. அதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேனோ இல்லையோ அது என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தது, ஆனால் ஒரு பதில் கிடைத்தது என்று சொன்னது. ஆகவே அந்த பிள்ளைக்கும் அதே வயதில் உள்ளவர்களுக்கும் ஏன் எங்களுக்கும் கூட இன்னும் சிறிய விளக்கத்தை பார்ப்போம். இறைவன் ஏன் அதை செய்தார் என்று அதற்கு அந்த விளக்கத்தை இன்று சொல்லுவோம் என்று இருக்கின்றேன். சைவ சித்தாந்த பேராசிரியர் கொடுத்த விளக்கம், முதலாவதாக இந்த மூன்றும் சேர்ந்திருந்த இடத்தில் சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு கேள்வியை கேட்பார். அனாதியுடன் அனாதியில் பாஸ் அதாவது ஆணவ மலத்துடன் உயிர் இருக்கின்றது, கட்டுண்டிருக்கின்றது என்பது உண்மை, பதியும் இருக்கின்றது என்பதும் உண்மை. ஆகவே அந்த இடத்தில் அந்த ஆணவ மலத்துடன் உயிர் கட்டப்பட்ட நிலையில் அங்கு இறைவனும் இருப்பதால் இன்னொரு விதம் சொல்லப்படுகின்றது. சைவ சித்தாந்தத்தில் இறைவன் வேறாய் உடனாய் ஒன்றாய் உயிருடன் இருக்கின்றார் என்றும். ஆகவே அந்த சொல் கூட நீங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றீர்கள் ஒரு சத்சங்கத்தில் ஆரம்பத்தில். இறைவன் ஆன்மாவுக்குள் இருந்தாலும் ஆணவ மலம் இறைவனை நெருங்க முடியாது என்று, ஆனால் ஆணவத்தில்தான் எங்களுடைய உயிர் கட்டுண்டிருக்கின்ற என்றும் சொல்லியிருப்பதால் அது சில சிறார்களுக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இது என்ன சிக்கல்? அதற்கு பேராசிரியர் சொன்ன ஒரு உபமானத்தை மாத்திரம் சொல்லிவிட்டால் எல்லோருக்கும் அது புரிந்துவிடும். அந்த கட்டுண்ட நிலை உண்மைதான். இங்கு அந்த உதாரணம் என்னென்றால் கேட்ராக் என்று சொல்லுவார். ஒரு கண்ணில் வரும் கேட்ராக் என்ற ஒரு நோய் இருக்கின்றது. அந்த நோயின் விளக்கம் என்ன? கண் விழியை ஒரு திரை வந்து மறைப்பதுதான் கேட்ராக். ஆகவே இந்த மூன்று பகுதியை இதிலிருந்து எடுத்து அதற்கு உதாரணமாக பேராசிரியர் கூறியிருக்கின்றார் துவக்க வகுப்பில். அதை நான் முதல் சொல்லியில்லை. அதாவது அவர் என்ன சொல்லுவார் என்றால், இந்த கண் விழி தான் உயிராகவும், இந்த கண் விழிக்கு மேலே வரும் திரை கேட்ராக் ஆணவ மலமாகவும், வெளியில் இருக்கும் சூரிய ஒளி இறைவனாகவும் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த ஆணவ மலத்தால் அந்த கேட்ராக் இருப்பதால் அந்த கண்ணுக்கு சூரிய ஒளி தெரிவது குறைந்து விடுகின்றது. ஆகவே அந்த கேட்ராக் ஆனது சூரிய ஒளியை மறைக்கவில்லை. கேட்ராக் எதை மறைக்கின்றது? கண் விழியைத்தான் மறைக்கின்றது. கண் விழியை அந்த கேட்ராக் ஆகிய திரை மறைக்கும் போது சூரிய ஒளியை கண் காண தவறுகின்றது. இதே நிலைதான் எங்களுடைய அனாதியில் பதி பசு பாசம். ஆணவத்தால் இறைவனை ஒன்றும் செய்துவிட முடியாது. அது ஜடம், இறைவன் உயிர், பேருயிர். ஆகவே ஆணவத்தால், ஆணவத்தில் அனாதியில் தொடக்கத்திலேயே இந்த உயிர் மாத்திரம் கட்டுண்டு இருக்கின்றது. அதாவது உயிருக்கு இயல்பாக இருக்கும் அந்த மூன்று சக்திகளையும், இச்சை ஞானம் செயல், இந்த மூன்று சக்திகளையும் ஆணவம் மறைக்கின்றது. அந்த அறியாமைக்குள் உயிர் இருக்கின்றது. ஆகவே இந்த கேட்ராக் உதாரணத்தின் மூலம், இந்த திரையால் சூரியனை ஒன்றும் செய்துவிட முடியாது. சூரிய வெளிச்சம் எப்பவும் வெளிச்சம்தான், பிரகாச கோடி பிரகாச வெளிச்சம். ஆனால் அதை பார்க்கும் உயிராகிய கண் விழி அந்த திரையினால் மறைக்கப்படுகின்றது ஆணவத்தால். ஆகவே இதைதான் இப்பத்தை நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் உதாரணம். ஏன் அது இறைவனை பற்றவில்லை என்று அவர்கள் நினைத்தால், அவர்கள் அந்த கேள்வியை கேட்கும் அளவுக்கு இன்னும் வரவில்லை, நினைத்தால் அந்த அடிப்படை கருத்தில் பேராசிரியர் இந்த உதாரணத்தை கொடுத்திருக்கின்றார். அதை இன்று கொண்டு வருகின்றேன் இந்த பிள்ளையின் அந்த நோக்கில் வந்த ஒரு கேள்விக்காக. அதைவிட இறைவன் இந்த செயல்முறை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முதல் இரண்டு கேள்விகள் அடிப்படையாக வைத்துத்தான் இதை அமுல்படுத்தினார். அவர் தனக்கு வைக்கவில்லை, ஆன்மாக்களுக்கு அந்த கேள்வியல் உயிர்களுக்கு இருக்கும் என்ற முறையில் அது ரெண்டும் சிந்திக்கப்பட்டது. ஒன்று என்னவென்றால், இந்த பெரிய செயல்முறை திட்டத்தை 36 தத்துவங்களை வைத்து அவர் உருவாக்கி இந்த உயிரை ஆணவப்பிடியில் இருந்து, ஆணவப்பிடி என்றால் இருள், கொடிய இருள், கொடிய இருள் என்றால் அறியாமை, அந்த அறியாமையிலிருந்து அதை அறிவு திறனுக்கு கொண்டு வருவதற்காக இவ்வளவு வேலையும் செய்திருக்கிறாரே. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் சூப்பர் பவர் தானே, இந்த உயிரை வலுக்கட்டாயமாக அந்த பதி பசு பாச என்ற அனாதி நிலையிலிருந்து, ஆணவ மலத்திடம் இருந்து புடுங்கி தன்னுடன் வைத்திருந்தால் எல்லாம் சோல்வாயிருமே என்று உயிர்கள் சிந்திக்கலாம். இதை அருளாளர்கள் சிந்தித்து அதற்கு பதில் கொடுத்திருக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த பதில்களை பேராசிரியர் கூறினார். ஆகவே இறைவன் ஏன் அதை செய்யவில்லை என்று அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய உயிரின் இயல்புகளை பற்றி ஒரு 3 வகுப்புக்கு முதல் பார்த்தோம். 6 இயல்புகள். அதில் ஒன்று, உயிர் படிப்படியாகத்தான் அறியும். இறைவன் பேருயிர், அவன் பேரருளுடையவன், பேர் அறிவுடையவன் இறைவன். அதே மாதிரி நாங்கள் உயிர்கள் அப்படி சிந்தித்தால், இந்த உயிரை நாங்கள் ஆணவ மலத்திலிருந்து பிடுங்கி எடுத்து தன்னுடன் வைத்திருந்து விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லையே, உயிர் இவ்வளவு தூரம் துன்பப்பட தேவையில்லையே இந்த வாழ்க்கை சக்கரத்தில் என்று யோசித்தால், அது அவனால் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் உயிரின் இயல்பு இறைவனின் இயல்புடன் ஒத்துப்போகாது. ஆகவே இறைவன் அந்த உயிரை எடுத்தால் அவன் முழு அறிவையும் அந்த உயிருக்கு பாவிக்க கொடுத்தால் அந்த உயிரால் அதை எடுக்க முடியாது. ஏனென்றால் உயிருக்கு அந்த தன்மை இல்லை. படிப்படியாகத்தான் அறியும், விட்டு விட்டுத்தான் அறியும் என்று இந்த ஆறு விடயங்களை பற்றி படித்திருக்கின்றோம். ஆகவே இறைவனால் அதை செய்ய முடியவில்லை, அல்லது அவனுடைய பேராற்றலுக்கு அது செய்வது ஒரு குறிய வினாடியில் செய்து முடிக்கலாம். அதேபோல் ஆணவ மலத்தை அழிப்போம், எனக்கு ஒடுக்குதல் தொழில் தெரியும் தானே, ஆணவ மலத்தை அழிப்போம் என்று இறைவன் நினைத்தாலும் அது கூட முடியாத காரியம் என்று அருளாளர்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் பதி, பசு, பாசம் என்ற மூன்றும் முப்பொருள் உண்மை, அது அனாதியிலேயே இருந்த பொருட்கள், அவை தோன்றிய பொருட்கள் அல்ல. சைவ சித்தாந்தம் அதை அடிப்படை கருத்தில் விளக்கி இருக்கின்றது. அது ஏற்கனவே அனாதியிலேயே அன்று காலந்தொட்டு இன்று வரை அது இருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு பொருளை நீங்கள் அழிக்க முடியாது, கடவுள் அழிக்க முடியாது. ஏனென்றால் அது அனாதியிலேயே இருந்தது. ஆகவே ஆணவ மலத்தை அழித்து உயிரை காப்பாற்றுவோம் என்று யோசித்தாலும் அவரால் அது செய்ய முடியாது. ஆகவேதான் இந்த 36 தத்துவங்கள் தோன்றியது என்று ஆரம்ப வகுப்பில் இதை பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார் அருளாளர்களின் உரையில் இருந்து. ஆகவே இந்த அடிப்படை விளக்கம் இந்த மாணவிக்கு, அந்த மாணவியின் வயதில் உள்ளவர்களுக்கு, ஏன் எங்களுடைய வயதில் உள்ளவர்களுக்கு கூட புரிந்திருக்க வேண்டும். அல்லது குதர்க்கமான கேள்விகள் தான் மனதில் வரும் என்று தெரிந்தோ தெரியாமலோ அருளாளர்கள் அதை கேள்வியாகவும் கேட்டு அதற்குரிய பதிலும் கண்டு சைவ சித்தாந்தத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் என்று பேராசிரியர் கூறினார். ஆகவே இந்த பிள்ளையின் மனதில் வந்த கேள்வி, அதற்குரிய பதில் கிடைத்திருந்தால் கூட, இப்படியான குதர்க்கமான கேள்விகள் கூட அந்த பிள்ளைக்கோ அந்த வயதில் இருப்பவர்களுக்கோ கேள்வி கேட்டு வாழும் இந்த சமுதாயத்திற்கோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவனின் செயல்முறை திட்டம் என்பது முழுமையாக ஆராயப்பட்டு வந்த ஒரு செயல்முறை திட்டம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இறைவன் தனக்கு நேரம் இருக்கென்பதற்காக இந்த செயல்முறை திட்டத்தை செய்யவில்லை, வேற விதமாக இதை செய்ய முடியாது, உயிர் பக்கம் போயும் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் உயிரின் குணங்கள், குணாதிசயங்கள், இயல்புகள் இறைவனின் இயல்புகளுடன் பொருந்தாது. அதே நேரம் ஆணவ மலத்தை ஒடுக்குமுறையில் ஒடுக்க வழிக்கிட்டாலும் அது கூட அது பிழையானது. ஏனென்றால் அது அனாதியிலேயே இருப்பது, அதை செய்ய முடியாது. ஆகவே இந்த ரெண்டு காரணங்களையும் பேராசிரியர் அழகாக அருளாளர்கள் சொன்னதை சைவ சித்தாந்த வகுப்புகளில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த பிள்ளையின் கேள்வி அதை சிந்திப்பதற்குரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த விடயம், இந்த 36 தத்துவங்கள் இவையெல்லாம் எங்களுக்கு என்ன மாதிரி இந்த செயல்முறைகள் நடக்கின்றன, எப்படி எங்களுடைய உடலில் நடக்கின்றது, எப்படி எங்களுடைய உடலில் நடப்பவற்றை வைத்து நாங்கள் எங்களுடைய சாதனையை வெல்லலாம், வாழ்க்கையை வெல்லலாம் என்பதற்கு உதவுகின்றது என்பதை படித்திருக்கின்றோம். ஆகவே இறைவனின் இந்த செயல்முறை திட்டத்தை யாராவது ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்க முனைந்தால் பார்ப்பது தவறில்லை. ஆனால் அவர்களுக்கு இந்த விளக்கம் தெரிந்துவிட்டால் அந்த கேள்விக்குறியே அவர்களுடைய மனதில் வராது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம், இறைவனால் கொடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நன்றாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன்தான் பரம்பொருள். ஆகவே இந்த பிள்ளையின் இந்த விழிப்புணர்வு கேள்வியுடன் அந்த அடிப்படையில் இருக்கும் விடயங்களை இன்று ஆராய கிடைத்ததற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது திருவினையா இன்று இணைப்பில் இல்லை. இன்று இந்த நேரங்கள் மாறியிருக்கின்றது எங்களுடைய நாட்டில், அதனால் பலர் தவற விட்டிருக்கின்றார்கள். நான் தகவல் அனுப்பியும் அவர் தொடர்புக்கு வரவில்லை. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஓகே, நீங்கள் இணைப்பில் இருந்து விலத்தி இருந்தாலும் இந்த சத்சங்கத்தை நான் கார்த்திகேயன் ஐயா இறைவனையா என்று இணைப்பிற்கு சரியான நேரத்தில் வராததால் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவு செய்து கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். சொல்லுங்க.
அடுத்தாப்புல அந்த அம்மையார் கேட்ட நல்ல ஒரு கேள்வி, அந்த புரிதல் தன்மையோட அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வியா கேட்டதுன்னா ஒரு பெரிய சந்தோஷம். இதே போலதான் கேள்விகள் கேட்கணும். இதுதான் சைவ சித்தாந்தத்துல முக்கியமா சொல்றது. அந்த வகையில இன்னைக்கு அந்த அம்மையார் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி. இதுல என்ன மெயின் விஷயம்னா, அதுக்குதான் எல்லாரும் வந்து சொல்லளவுல இல்லாம சைவ சித்தாந்த சத்சங்கத்துல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லாரும் தொடர்ந்து கலந்துக்கணும், கலந்து அதனுடைய நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். இதனுடைய நன்மையை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த விடாத இந்த சத்சங்கத்துல நம்ம கலந்துக்கணும். இதுல இன்னொரு விஷயம், ஒரு நபருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு நபருக்கு தெரிஞ்சிக்க முடியாது. இந்த அம்மையார் கூட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தா, நீங்க சொன்னீங்க எங்க அப்பா சொல்லியிருந்தா இந்த கருத்தை, நீங்க சைவ சித்தாந்தத்துல சொன்ன கருத்தை சொல்லியிருந்தா நான் புரிஞ்சிருப்பேன்னும். புரிஞ்சிருக்க மாட்டாங்க, புரிஞ்சிருக்க முடியாது. அவங்களுக்கு புரிஞ்சிருந்து அவங்க சொல்லியிருந்தா கூட இவங்க ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு அந்த சைவ சித்தாந்த கருத்தை தெரிஞ்ச பிறகுதான் அப்ப இதுதான் உண்மைன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அப்பாவுக்கு இவங்க சொல்ற ஒரு நிலைய தெரியுது. அந்த வகையில நமக்கு வந்து கிரியா யோகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சைவ சித்தாந்தத்திலேருந்து வந்த ஒரு கிரியா யோகம் இது. வந்து ரொம்ப சிறப்பான வாழ்வியல் கல்வி இது. நம்ம உலகத்துல வாழக்குள்ள சைவ சித்தாந்த கருத்துக்கள் நமக்கு முக்கியம். உயிருக்கு முக்கியம் கொடுக்கறது நம்ம கிரியா யோக பயிற்சி. இதை யோகியார் வந்து சூட்சமா சொல்லியிருக்காரு. உயிருக்கு கொடுக்கிற கல்வி நம்மளுடைய பிராணாயம பயிற்சி, தியான பயிற்சி. உலகில் அந்த கிரியா யோகத்தை பயின்றுகிட்டு சைவ சித்தாந்த கருத்தை எடுத்து அதுல கொண்டு வர்றது இன்னும் பயிற்சிகள் மேன்மையாகும், வாழ்க்கையினுடைய தரங்கள் மேன்மையாகும், நம்மளுடைய வினை பயன்கள் கழியும். அதுதான் சைவ சித்தாந்தம் நமக்கு இந்த ரூட்டு போட்டு கொடுத்துருக்கு. அந்த வகையில எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவர் அவர்களுக்கு முயற்சிகளை கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த பணியை நமக்கு கொடுத்துருக்காரு இறைவன். அந்த பணியை கையாடுனா இந்த இந்த சத்சங்கத்தின் மூலமா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அருமையான தொகுப்பு. அதை மிகவும் அருமையாக கூறியது மாத்திரமல்ல, அதை நீங்கள் கொண்டு வந்து கிரியா யோகத்துடனும் இணைத்து கூறியிருக்கின்றீர்கள். அது மிகவும் அற்புதம். யோகி ராமையா அவர்கள் சொன்ன கூற்றை அப்படியே பறைசாற்றி அந்த எங்களுடைய கிரியா யோகா பயிற்சி உயிருக்குரிய பயிற்சி, அதாவது சூட்சும சகத்துக்குரிய பயிற்சிகள் தான். அதில் கூட இந்த சைவ சித்தாந்த அறிவு திறனில் இருந்து வருபவையெல்லாம் உலகியலை நாங்கள் உலகியல் வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்தி இந்த சாதனையை பெருக்க வேண்டும். சாதனைக்கு உரிய தகவல்கள் அதில் உண்டு, சாதனைக்கு மெருகூட்டும் தகவல்கள் அதில் உண்டு. அதற்கு மேலாக உலகியல் வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும், சரியான முறையில் எங்களுடைய சாதனையை பெருக்குவதற்கு என்பதை நாசுக்காக ரெண்டு வசனங்களில் அதை கூறியிருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது நாங்கள் சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி.